அப்போஸ்தலர் அதிகாரம் 21. நாங்கள் அனைவரும் மூப்பர்களிடமிருந்து விடைபெற்றோம். பின் கடற்பயணம் துவங்கினோம். நேராக கோஸ் தீவிற்குச் சென்றோம். மறுநாள் ரோது தீவிற்குச் சென்றோம். ரோதுவிலிருந்து நாங்கள் பத்தாராவுக்குப் போனோம். சீப்ரு பகுதிக்குப் போய்கொண்டிருந்த கப்பல் ஒன்றை பத்தாராவில் கண்டோம். நாங்கள் அக்கப்பலில் ஏறி கடலில் பயணப்பட்டோம். சீப்ரு தீவினருகே நாங்கள் கடற்பயணம் செய்தோம். வடதிசையில் நாங்கள் அதை பார்க்க முடிந்தது. ஆனால் நாங்கள் அங்கு நிற்கவில்லை. நாங்கள் சிரியா நாட்டிற்கு பயணமானோம். தீரு நகரத்தில் சில சரக்குகளை இறக்கும் பொருட்டு கப்பல் நிறுத்தப்பட்டது. தீருவில் சீஷர்கள் சிலரைக் கண்டோம். அவர்களோடு 7 நாட்கள் தங்கியிருந்தோம். பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு கூறியதின்படி அவர்கள் பவுலை எருசலேமுக்கு போகாதபடி எச்சரித்தனர். ஆனால் எங்கள் சந்திப்பிற்கு பின் நாங்கள் புறப்பட்டோம். எங்கள் பயணத்தை தொடர்ந்தோம். இயேசுவின் சீஷர்கள் எல்லோரும் பெண்களும் குழந்தைகளும் கூட எங்களோடு நகருக்கு வெளியே வந்து எங்களுக்கு விடை கொடுக்க வந்தனர். கடற்கரையில் நாங்கள் முழங்காலிட்டு பிரார்த்தனை செய்தோம். பின் நாங்கள் விடைபெற்று கப்பலில் ஏறினோம். சீஷர்கள் வீட்டிற்குச் சென்றனர். தீருவிலிருந்து நாங்கள் எங்கள் பயணத்தை தொடர்ந்து பித்தலோமாய் நகருக்குச் சென்றோம். அங்கு நாங்கள் சகோதரர்களை வாழ்த்தினோம். அவர்களோடு ஒரு நாள் தங்கியிருந்தோம். மறுநாள் நாங்கள் பித்தலோமாயை விட்டு புறப்பட்டு செசரியா நகரத்திற்குப் போனோம். நாங்கள் பிலிப்புவின் வீட்டிற்குச் சென்று அவனோடு தங்கினோம். நற்செய்தியைக் கூறும் வேலையை பிலிப்பு செய்து வந்தான். 7 உதவியாளரில் அவனும் ஒருவன். அவனுக்கு திருமணமாகாத 4 பெண்கள் இருந்தனர். தீர்க்கதரிசனம் சொல்லும் வரம் அப்பெண்களுக்கு இருந்தது. பல நாட்கள் நாங்கள் அங்கிருந்த பிறகு அகபு என்னும் தீர்க்கதரிசி யூதயாவிலிருந்து வந்தான். அவன் எங்களிடம் வந்து பவுலின் கச்சையை வாங்கினான். பின்பு அகபு அக்கச்சையால் தனது கைகளையும் கால்களையும் கட்டினான். அகபு,
இக்கச்சையை கட்டுகிற மனிதனை இவ்வாறே எருசலேமில் யூதர்கள் கட்டுவார்கள், பின் அவனை யூதரல்லாத மனிதரிடம் ஒப்படைப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கூறுகிறார்
என்றான். நாங்கள் எல்லோரும் இந்த வார்த்தைகளை கேட்டோம். எனவே நாங்களும் இயேசுவின் உள்ளூர் சீசர்களும் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று பவுலை கெஞ்சினோம். ஆனால் பவுல்,
ஏன் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் என்னை இத்தனை கவலை கொள்ளச் செய்கிறீர்கள்? நான் எருசலேமில் கட்டப்படுவதற்கு தயாராக இருக்கிறேன். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக இறப்பதற்கும் நான் தயாராக உள்ளேன்
என்றான். பவுலை வற்புறுத்தி அவனை எருசலேமுக்கு போகாதிருக்கச் செய்ய எங்களால் இயலவில்லை. எனவே அவனை வேண்டுவதை நாங்கள் நிறுத்திவிட்டு,
கர்த்தர் விரும்புவது நடக்கட்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம்
என்றோம். இதன் பிறகு நாங்கள் தயாராகி எருசலேமுக்கு புறப்பட்டோம். செசரியாவிலுள்ள சீஷர்களில் சிலர் எங்களோடு சென்றனர். இந்த சீஷர்கள் செசரியாவிலிருந்த எங்களை சீப்ருவிலிருந்து வந்த மினாசேனின் வீட்டுக்கு அழைத்துச் சென்றனர். முதன் முதலாக இயேசுவின் சீஷர்களாக மாறியவர்களில் இந்த மினாசேனும் ஒருவன். நாங்கள் அவனோடு தங்கும்படியாக அவர்கள் எங்களை அவனது வீட்டிற்கு அழைத்துச் சென்றனர். எருசலேமிலே விசுவாசிகள் எங்களைக் கண்டு சந்தோஷம் அடைந்தனர். மறுநாள் பவுல் யாக்கோபைக் காண எங்களோடு வந்தான். எல்லா மூப்பர்களும் அங்கிருந்தனர். பவுல் அவர்கள் எல்லோரையும் வாழ்த்தினான். யூதரல்லாத மக்கள் மத்தியில் பல காரியங்களை செய்வதற்கு தேவன் அவனை எவ்வாறு பயன்படுத்தினார் என்பதை அவன் அவர்களுக்கு கூறினான். தேவன் அவன் மூலமாக செய்தவற்றையெல்லாம் அவன் அவர்களுக்குச் சொன்னான். மூப்பர்கள் இவற்றைக் கேட்டபோது அவர்கள் தேவனை வாழ்த்தினர். பின் அவர்கள் பவுலை நோக்கி,
சகோதரரே, 1000கணக்கான யூதர்கள் விசுவாசிகளாக மாறியதை நீங்கள் பார்க்க முடிகிறது. ஆனால் அவர்கள் மோசேயின் சட்டங்களுக்கு கீழ்ப்படிவதை முக்கியமானதாக நினைக்கிறார்கள். உங்கள் போதனையை குறித்து இந்த யூதர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். யூதர்கள் அவர்கள் பிள்ளைகளுக்கு விருத்தசேதனம் செய்ய வேண்டாம் என்றும் யூத வழக்கங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டாம் எனவும் நீர் கூறுவதாக கேட்டிருக்கிறார்கள். நாங்கள் என்ன செய்வோம்? நீர் வந்திருப்பதை இங்குள்ள யூத விசுவாசிகள் அறிந்து கொள்வர். எனவே நீங்கள் செய்ய வேண்டியதை நாங்கள் உங்களுக்கு கூறுகிறோம். எங்களுடன் இருப்போரில் 4 பேர் தேவனுக்கு ஒரு வாக்குறுதி அளித்துள்ளனர். இம்மனிதர்களை உங்களோடு அழைத்து சென்று அவர்களின் தூய்மைப்படுத்தும் சடங்கில் பங்கு பெறுங்கள். அவர்கள் செலவை ஏற்றுக்கொள்ளுங்கள். எனவே அவர்கள் தங்கள் தலைமுடியை சிரைத்து கொள்ள முடியும். இதை செய்யுங்கள். உங்களை பற்றி அவர்கள் கேள்விப்பட்ட விஷயங்கள் பொய்யானவை என்று அது எல்லோருக்கும் நிரூபித்து காட்டும். உங்கள் சொந்த வாழ்க்கையில் மோசேயின் சட்டத்திற்கு கீழ்ப்படுகிறீர்கள் என்பதை அவர்கள் காண்பார்கள். யூதர் அல்லாத விசுவாசிகளுக்கு நாங்கள் ஏற்கனவே ஒரு கடிதம் அனுப்பியுள்ளோம். அக்கடிதம், விக்கிரகங்களுக்கு கொடுக்கப்பட்ட உணவை உண்ணாதீர்கள், இரத்தத்தை ருசிக்காதீர்கள், நெரித்து கொல்லப்பட்ட மிருகங்களை உண்ணாதீர்கள், பாலியல் தொடர்பான பாவங்களை செய்யாதீர்கள் என்று கூறிற்று
என்றார்கள். பின்பு பவுல் அந்த 4 மனிதர்களையும் அவனோடு அழைத்துச் சென்றான். மறுநாள் பவுல் தூய்மைப்படுத்தும் சடங்கில் பங்கேற்றான். பின் அவன் தேவாலயத்துக்குச் சென்றான். தூய்மைப்படுத்தும் சடங்கு முடிய வேண்டிய காலத்தை பவுல் பிறருக்கு அறிவித்தான். கடைசி நாளில் ஒவ்வொரு மனிதனுக்காகவும் ஒரு காணிக்கை கொடுக்கப்படும். 7 நாட்களும் முடிவடையும் காலம் நெருங்கிக் கொண்டிருந்தது. ஆசியாவிலுள்ள யூதர்களில் சிலர் பவுலை தேவாலயத்தில் கண்டனர். அவர்கள் எல்லா மக்களிடமும் குழப்பம் விளைவித்தனர். அவர்கள் பவுலை பிடித்தனர். அவர்கள் உரக்க,
யூத மனிதரே, எங்களுக்கு உதவுங்கள். மோசேயின் சட்டத்தை எதிர்க்கவும் நம் மக்களுக்கும் தேவாலயத்திற்கும் எதிராகவும் பலவற்றையும் கற்பிக்கின்ற மனிதன் இவன்தான். இம்மனிதன் எல்லா இடங்களிலும் உள்ள எல்லா மனிதருக்கும் இவ்விஷயங்களை உபதேசிக்கின்றான். இப்போது தேவாலயத்துக்கு உள்ளே சில கிரேக்க மக்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறான். இத்தூய ஸ்தலத்தை தூய்மை இழக்க செய்திருக்கிறான்
என்றார்கள். பவுலோடு துரோப்பிமுவை எருசலேமில் பார்த்ததால் யூதர்கள் இதை சொன்னார்கள். எபேசுவிலுள்ள துரோபிமு ஒரு கிரேக்கன். பவுல் அவனை தேவாலயத்துக்குள் அழைத்துச் சென்றான் என்று யூதர்கள் எண்ணினர். எருசலேமின் எல்லா மக்களும் நிலைகுலைந்தார்கள். அவர்கள் எல்லோரும் ஓடி பவுலை பிடித்தனர். தேவாலயத்துக்கு வெளியே அவனை இழுத்து வந்தனர். உடனே கதவுகள் மூடப்பட்டன. மக்கள் பவுலை கொல்ல முயற்சித்தனர். எருசலேமிலுள்ள ரோமப்படை அதிகாரி நகரம் முழுவதும் தொல்லையடைந்துள்ளது என்ற செய்தியை பெற்றான். உடனே அவன் மக்கள் கூடியிருந்த இடத்திற்கு ஓடினான். அவன் வீரர்களையும் படை அதிகாரிகளையும் தன்னுடன் அழைத்து வந்தான். மக்கள் அதிகாரிகளையும் வீரர்களையும் கண்டனர். எனவே பவுலை அடிப்பதை நிறுத்தினர். அதிகாரி பவுலிடம் சென்று அவனை கைது செய்தான். 2 விலங்குகளால் பவுலை கட்டுமாறு அதிகாரி வீரர்களுக்கு கட்டளையிட்டான். பின் அதிகாரி, இம்மனிதன் யார், இவன் செய்த தவறு என்ன என்று கேட்டான். அங்கிருந்தோரில் சிலர் ஒன்றை கூக்குரலிடவும் பிறர் வேறொன்றை கூக்குரலிடவும் செய்தனர். குழப்பமாகவும் கூச்சலாகவும் இருந்தமையால் அதிகாரி நடந்த உண்மையை அறிந்து கொள்ள முடியவில்லை. எனவே அதிகாரி வீரர்களிடம் பவுலை படைக்கூட்டத்துக்கு அழைத்து கொண்டு செல்லுமாறு கூறினான். எல்லா மக்களும் அவர்களை பின்தொடர்ந்தனர். வீரர்கள் படிகளின் அருகே வந்தபோது அவர்கள் பவுலை சுமக்க வேண்டியதாயிற்று. மக்கள் அவனை காயப்படுத்த முனைந்ததால் அவனது பாதுகாப்பிற்காக அவர்கள் இவ்வாறு செய்தனர். மக்கள் உரக்க,
அவனை கொல்லுங்கள்
என்று கத்தினர். வீரர்கள் பவுலை படைக்கூட்டத்திற்குள் கொண்டு செல்ல தயாராயினர். ஆனால் பவுல் அதிகாரியிடம் பேசினான். பவுல்,
நான் உங்களோடு சிலவற்றை பேசலாமா
என்று கேட்டான். அதிகாரி,
நீ கிரேக்க மொழி பேசுகிறாயா? அப்படியானால் நான் நினைத்தது போன்ற மனிதன் அல்ல நீ. சமீபத்தில் அரசுக்கு எதிராக தொல்லை ஏற்படுத்திய எகிப்திய மனிதன் என்று நான் எண்ணினேன். எகிப்திய மனிதன் 4000 கொலையாளிகளை பாலைவனத்திற்கு கூட்டிச் சென்றான்
என்றான். பவுல்,
இல்லை, நான் தர்சுவை சேர்ந்த யூத மனிதன். தர்சு சிலிசியா நாட்டில் உள்ளது. அம்முக்கியமான நகரின் குடிமகன் நான். தயவு செய்து நான் மக்களிடம் பேச அனுமதியுங்கள்
என்றான். பவுல் மக்களிடம் பேச அதிகாரி அனுமதித்தான். எனவே பவுல் படிகளில் ஏறி நின்றான். மக்கள் அமைதியாக இருக்கும்படியாக கைகளால் சைகை செய்தான். மக்கள் அமைதியடைந்ததும் பவுல் அவர்களோடு பேசினான். அவன் யூத மொழியை பயன்படுத்தினான்.